ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சிவாய நம 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 சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணம் ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 9 முதல். ஸ்ரீகிருஷ்ணன் கேட்கிறார், முனிவரே, ஒவ்வொரு யுகத்திலும் யோகாச்சாரியராக சிவபிரான் அவதரித்ததையும் அந்தந்த அவதாரங்களில் அவரது சீடர்கள் யார் என்பதையும் விளக்க வேண்டும். உபமன்ய முனிவர் கூறுகிறார், ஸ்வேதர், சுதாரர், மதனர், மகோத்ரர், கங்கபௌசாட்சி, மகாமாயா, ஜெய்கீஷவ்யர், ததிவாகர், முனிவரான ருஷயர், உக்ரர், அத்ரி, கபாலகர், கௌதமர், வேதசிரஸ், கோகர்ணர், குஹாவாசி, சிகண்டி, ஜடாமாலி, அட்டஹாசர், தாருகர், லாங்குலி, மகாகாலர், சூலி, தண்டி, முண்டீசர், சகிஷ்ணு, சோமசர்மா, நகுலீஸ்வரர், இவர்கள் வாராக கல்பத்தின் 7வது மன்மந்திரத்தில் யுகவரிசைப்படி 28 யோகாச்சாரியர்களும் தோன்றினார்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் 4 சீடர்கள் அமைந்தனர். அவர்கள் அனைவரும் அமைதியே உருவானவர்கள். அவர்கள் யார் தெரியுமா? இதோ கூறுகிறேன், கேள். ஸ்வேதர், ஸ்வேதசிகர், ஸ்வேதாஸ்வர, ஸ்வேதலோகிதர், துந்துபி, சதுரூபர், ரிஷிகர், கேதுமான், விகோசர், விகேசர், விபாசர், பாபநாச பாசநாசனர், சுமுகர், துர்முகர், துர்கமர், துரதிக்ரமர், சனத்குமாரர், சனகர், சனந்தனர், சனாதனர், சுதாமா, விரஜர், சங்கர், அண்டஜர், சாரஸ்வதர், மேகர், மேகவாகர், சுவாகர், கபிலர், ஆசுரி, பஞ்சசிகர், பாஷ்கலர், பராசரர், கர்கர், பார்கவர், அங்கிரஸ், பலபந்து, நிராமித்திரர், கேதுசிங்கர், தபோதனர், லம்போதரர், லம்பர், லம்பாத்மா, லம்பகேஜகர், சர்வஜர், சமபுக்தி, சாத்யர், சித்தி, சுதாமா, கஷ்யபர், வசிஷ்டர், விரஜர், அத்ரி, உக்ரர், குருசிரேஷ்டர், ஸ்ரவணர், ஸ்ரவிஷ்டகர், குணி, குணபாகு, குசரீரர், குணேத்திரகர், காஷ்யபர், உஷனர், பிரகஸ்பதி, உதத்தியர், வாமதேவர், மகாகாலர், மகானிலா, வாஜஸ்ரவ, சுவீரர், சியாவகர், யதீஸ்வரர், ஹிரண்யநாபர், கௌசல்யர், லோகாட்சி, குதுமி, சுமந்து, ஜெய்மினி, குபந்தர், குசகந்தரர், பிளக்ஷர், தார்பாயணி, கேதுமான், கௌதமர், பல்லவி, மதுபங்கர், ஸ்வேதகேது, உசிஜர், பிரகதஸ்வர், தேவலர், கவி, சாலிஹோத்ரர், சுவேஷர், யுவானஸ்வர், சரத்வசு, சகலர், கும்பகர்ணர், கும்பர், பிரபாவுகர், உலூகர், வித்யுத், சம்பூகர், அஸ்வாயனர், அக்ஷபாதர், கணாதர், உலூகர், வத்சர், குசிகர், கர்கர், மித்ரகா, ருஷ்யர். இவர்கள் 112 பேரும் யோகாச்சாரியரான மகேசனின் சீடர்கள். இவர்கள் பாசுபதம் சித்திக்கு பெற்றவர்கள். இவர்களது திருமேனியில் எங்கும் திருநீர் இலங்கும். இவர்கள் அனைவரும் சாஸ்திரங்களின் கருப்பொருளை அறிந்தவர்கள். வேதங்களையும் அதன் 6 அங்கங்களையும் கசடர் கற்றவர்கள். சிவநெறி நிற்பவர்கள். சிவஞானம் கைவரப்பெற்றவர்கள். உலகியல் ஆசைகளை முற்றிலுமாக துறந்தவர்கள். சிவபரம்பொருள் ஒன்றிலேயே மனதை நிலை நிறுத்தியவர்கள். இரட்டைகளான இன்பம், துன்பம் முதலியவைகளை சகித்துக் கொள்பவர்கள். பெருந்திறன் படைத்தவர்கள். ஜீவகாருண்யம் கொண்டவர்கள். எளிமையானவர்கள். இளகிய மனமுடையவர்கள். நோய் அற்றவர்கள். சினம் தவிர்த்தவர்கள். புலன் அடக்கம் உடையவர்கள். ருத்ராட்ச மாலைகளே இவர்களது ஆவரணங்கள். நெற்றியிலே திருநீரு. அவர்களில் சிலர் ஜடை தரித்தவர்கள். சிலர் ஜடையற்றவர்கள். சிலரது ஜடைகள் கற்றியாக முறுக்கி இருக்கின்றன. சிலர் மொட்டைத்தலையர்கள். இவர்கள் அனைவரும் பழங்களையும் கிழங்குகளையுமே உண்பவர்கள். பிராணாயாமம் செய்து மூச்சை அடக்கியவர்கள். நான் சிவனாரது அடிமை, அதாவது அவரது தொண்டன் என்கிற எண்ணமே கொண்டவர்கள். என்றென்றும் சிவ சிந்தனையிலேயே ஊன்றி இருப்பவர்கள். உலகியல் என்கிற நச்சுமரத்தை அடிவேரோடு கிள்ளி எடுத்தவர்கள். முக்தி பெறுவதே பெரு நோக்காக கொண்டவர்கள். எவனொருவன் யோகாச்சாரியர்களோடு கூடிய இந்த சீடர்களை அறிந்து சிவபூஜை செய்கிறானோ அவன் சிவசாயுஜ்யப்பட பதவியை அடைகிறான் என்பதில் சிந்திக்க வேண்டியது என்பது எதுவுமே இல்லை. ஸ்ரீகிருஷ்ணன் கேட்கிறார், முனிவரே, தாங்கள் ஆணுமுகனான முருகப்பெருமானை போன்ற ஞானம் பெற்றவர். தங்களுக்கு தெரியாதது ஒன்றில்லை. இந்நில உலக மக்களின் உலகியல் பாசங்களை தகர்த்து எரியவே முனிவரான தாங்கள் திருமேனி தாங்கி வந்துள்ளீர்கள். தங்களைத் தவிர சிவதத்துவத்தை உள்ளபடி உணர்ந்தவர்கள் தேவர்களோ அசுரர்களோ எவரும் இல்லர். தங்கள் திருவாய் மொழியாக அந்த சிவதத்துவ அமுதை பருகுவது சிவபெருமானின் திருமுகத்திலிருந்து பெறுவது போன்றே உள்ளது. மேலும் அதை தங்களிடமிருந்து இதுவரை கேட்டது போதுமென்று என் மனத்திற்கு தோன்றவில்லை.
பரமேஸ்வரியான இறைவி தன் மணாளரான இறைவனிடம் என்ன கேட்டாள்?
உபமன்யுனிவர் கூறுகிறார்,
ஸ்ரீகிருஷ்ணா, மந்திரமலையின் முகட்டில் அமர்ந்திருந்த சிவபிரானிடம் தேவி வினவியதை கூறுகிறேன், கேள். இறைவா, ஆன்ம தத்துவ சாதனத்தில் ஈடுபாடு கொள்ளாமலும் மனம் புலன்கள் அடக்கம் பெறாமலும் மன தூய்மை பெறாமலும் இருக்கும் அறிவினியான ஜீவாத்மக்களுக்கும் தாங்கள் வசியராக ஆவது எந்த உபாயத்தால் என்று கூறுங்கள். இறைவா, ஆன்ம தத்துவ சாதனத்தில் ஈடுபாடு கொள்ளாமலும் மனம் புலன்கள் அடக்கம் பெறாமலும் மன தூய்மை பெறாமலும் இருக்கும் அறிவிலிகளான ஜீவாத்மாக்களுக்கும் தாங்கள் வசியராக ஆவது எந்த உபாயத்தால் என்று கூறுங்கள். மகாதேவரான இறைவன் கூறுகிறார், தேவி, ஒரு சாதகனது மனதில் சிரத்தையான ஈடுபாடும் பக்தியும் இல்லையெனில் அவனுக்கு பூஜை, தபம், ஜபம், யோகாசனங்கள், பெரும் அறிவு முதலியன என்ன இருப்பினும் அச்சாதனங்களால் நான் அவனுக்கு வசியனாக ஆக மாட்டேன். என்னிடம் அவனுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்குமேயாகில் அப்பொழுதுதான் நான் அவனுக்கு வசியமாவேன். அதனால் அவன் என்னை தரிசிக்கலாம், தொடலாம், பூஜிக்கலாம், என்னோடு உரையாடலாம். ஆகவே அவன் எனது அடியவனாக ஆக வேண்டுமானால் அவனுக்கு என்னிடம் மிகுந்த அன்பு தோன்ற வேண்டும். அவனுக்கென்று விதித்த கடமைகளே சிரத்தைக்கு காரணம், அதாவது ஸ்வதர்மமே சிரத்தைக்கு காரணம். அவனுக்கான கடமைகளுக்கு காரணம் ஸ்ரத்தை, அதாவது ஈடுபாடு. அதுதானே நான்கு வர்ணத்தவர்களையும் காத்து ரட்சிக்கிறது. எவன் தனது கடமைகளை, அதாவது தன் வர்ணத்திற்கென்று அறுநூறுகள் கூடும் கடமைகளை உள்ளபடி கடைபிடிக்கிறானோ அவனுக்குத்தான் எனது பக்தியான ஈடுபாடு தோன்றும், மற்றவர்களுக்கு தோன்றாது. வர்ணாசிரம தர்மங்களை பற்றி வேதம் விளக்கி கூறுகிறது. முன்பொரு காலத்தில் எனது கட்டளையை ஏற்று பிரம்மதேவர் அந்த வர்ணாசிரம தர்மங்களை வர்ணித்தார். அவர் கூறியபடி செய்ய மிகுந்த பொருளும் செயலூக்கமும் தேவை. அதனால் பிறலாகும் பயனோ குறைவற்றது. ஆனால் செய்வதற்கு மிகுந்த கஷ்டம் மேற்கொள்ள வேண்டும். துன்பமும் ஆயாசமும் நிறைந்தது. அந்த வர்ணாசிரம தர்மங்களால் உயர்ந்த சிரத்தையை பெற்று எந்த ஒரு ஜீவாத்மா வேறொன்றினும் மனம் செலுத்தாது என்னை சரண் அடைவானே யானால் அவனுக்கு மிகச் சுலபமான எளிய வழியில் அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற நான்கு பெரும் பேர்களும் பெறலாகும். வர்ணாசிரமங்களின் வழிமுறைகளை, அதாவது இந்த ஆச்சாரங்களை அப்போதைக்கப்போது நான் அல்லவோ படைக்கிறேன். அந்த வர்ணாசிரம அறநெறிகளில் பக்தி கொண்டு ஒருவன் எனது அடியவனாக ஆவானே யாகில் அவனுக்குத்தான் எனது உபாசனையில் தகுதி உண்டு, மற்றோருக்கு இல்லை என்பதே எனது கட்டளை. எனது கட்டளைப்பட்டி அறநெறி முறையில் செல்பவன் என்னையே சரணமாக கொண்டால் அதனால் அவன் மும்மலங்கள், மாயை ஆகிய உலகியல் தடைகளில் இருந்தும் விடுபடுகிறான். திரும்ப வருதல் இல்லாத எனது கைலையங்கிரியில் அத்வைத நிலையை பெற்று பரமானந்தத்தை பெறுகிறான். மேலும் என்னால் கூறப்பட்ட வர்ணாசிரம தர்மங்களை பெற்றோ அல்லது பெறாமலோ இருந்தாலும் என்னையே சரணமாக கொண்டு எனது பக்தனாக ஆவனையாகில் அப்பொழுது அவன் தானாகவே அவனது ஆன்மாவை உயர்நிலைக்கு இட்டுச் செல்வான். என்னையே சரணமாக கொண்டு எனது பக்தனாக ஆவானேயாகில் அப்பொழுது அவன் தானாகவே அவனது ஆன்மாவை உயர்நிலைக்கு இட்டுச் செல்வான். இது பிறர்க்கரிய பயன், கோடி மடங்கு உயர்ந்தது, கோடி கோடி மடங்கு உயர்ந்தது. ஆகவே நான் கூறிய வர்ணாசிரம தர்மங்களை அவசியம் ஒருவன் கை கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் முக்திக்கான வழியை விடுத்து வேறு உலகியல் பொருட்களுக்காக சிரமம் மேற்கொள்ளுகிறானோ அவனுக்கு அதுவே பெரிய இழப்பு, அதாவது நஷ்டம், அதுவே பெரிய குறையாகும், அதுவே எளியதொரு மயக்கம், அதுவே குருட்டுத்தன்மையும் ஊமைத்தன்மையும் ஆகும். சாஹானித்தன்மஹ்சித்திரம் சமோக சாந்தமூகதா யதன்யத்ர ஸ்ரமம் குர்யான் மோக்ஷமார்க்க பகிஷ்கிருதஹா. தேவி, தொன்மையான எனது தர்மம் இந்த அறநெறி நான்கு பாதங்கள் கொண்டது. அவை ஞானம், கிரியை, சரியை, யோகம் என்பன. ஞானம் என்பது பசு, பாசம், பதி ஆகிய மூன்றினை பற்றிய உண்மை அறிவே. குருவிற்கு கீழ்படிந்து கீழ்வரும் ஆறு அத்வாக்களையும், அதாவது வழிகளையும் சோதனம், அதாவது சுத்தி செய்வதே கிரியையாகும். அந்த ஆறு அத்வாக்கள் ஆவன வர்ணாத்வா, யதாத்வா, மந்திராத்வா, கலாத்வா, தத்வாத்வா, புவனாத்வா என்பன. என்னால் வகுக்கப்பட்ட வர்ணாசிரமங்களுக்கான முறைகளை கடைபிடித்து எனது பூஜனை, வழிபாடு முதலியவற்றை நெறிமுறை தவறாது செய்வதே சரியை எனப்படும். நான் வகுத்த வழிமுறை தவறாது என்னிடமே நிலை கொண்டு எண்ணம் கொண்டு அந்த கரணத்தின் செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துவதே யோகம் ஆகும். தேவி, சித்தத்தை மாசின்றி அமைதிப்படுத்துவதே அஸ்வமேத வேள்விகள் பல பலவானவற்றை காட்டிலும் உயர்ந்தது. ஏனெனில் அதுதானே முக்தி அளிப்பது. உலகியல் விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புபவனுக்கு மன அமைதி, மனத்தெளிவு என்பது பிறர்க்கு அரியது. யமம், யமம் முதலியன தன் வாயிலாக புலன்களை தன் ஓட்டத்தில் ஓடவிடாமல் அவற்றை வெற்றி கொண்டவனுக்கே யோகம் என்பது எளிது. யோகம் வினை பாவங்களை போக்க வல்லது. வைராக்கியம் மூலம் மெய்யறிவு தோன்றுகிறது. இந்த மெய்யறிவின் மூலம் யோகம் சித்திக்கிறது. யோகம் அறிந்தவன் பதிதனானாலும், அதாவது தன் தர்மங்களை விட்டு அதனால் கீழ்நிலை அடைந்தாலும் அவன் முக்தனாகிறான் என்பதில் ஐயமே இல்லை. அனைத்து ஜீவராசிகளிடமும் தயை வேண்டும், கருணை கொள்ள வேண்டும். அஹிம்சை என்கிற அறநெறியை அனைவரும் கை கொள்ள வேண்டும். ஞானத்தை எவ்வகையிலாவது பெற வேண்டும். உண்மையே பேசுதல், திருடாமை, பரம்பொருளிடமும் பரலோகத்திடமும் நம்பிக்கை கொள்ளுதல், சிவனான என்னிடம் ஸ்ரத்தை கொள்ளுதல், புலன்களை தன்வயத்தில் வைத்திருத்தல், வேதம் மற்றும் சாஸ்திரங்களை தான் படித்து பிறருக்கு போதித்தல், வேள்விகளைச் செய்தல் மற்றும் செய்வித்தல், என்னையே அனவரதமும் நினைத்திருத்தல், ஈஸ்வரனையே நினைந்து அன்பு கொள்ளுதல், எப்பொழுதும் மெய்யறிவு பெற்றவனாக ஆகுதல், இவை அனைத்தும் அந்தணனான ஒருவனுக்கு மிக மிக அவசியங்களே. எவன் ஒருவன் ஞான யோகம் சித்திப்பதற்காக மேற்கூறிய அனைத்து நெறிமுறைகளையும் விடாது கைப்பிடித்து ஒழுகுவானே ஆனால் அவன் வெகு விரைவில் மெய்யறிவு பெற்று யோகத்திலும் சித்தி பெறுகிறான். பிரியமானவளே, ஞானியானவன் ஞானமான தீயின் மூலம் கர்மமயமான இவ்வுடலை ஒரு நொடியில் எரித்து எனது திருவருளால் யோகமாகிற நெறியை நன்கறிந்து கொண்டு கர்ம பந்தனமாகிற தடைகளில் இருந்து விரைவில் விடுதலை பெறுகிறான். புண்ணியமோ பாவமோ இரண்டுமே முக்திக்கு தடைகளே ஆகும். ஆகையால்தான் யோகியான ஒருவன் யோக நெறியில் நிலை நின்று புண்ணிய பாவங்களை தன்னிடமிருந்து இந்த ஆன்மாவிடமிருந்து தள்ளிவிடுகிறான். பயனை கருதி செய்யும் கர்மத்தினாலேயே ஒருவன் தடைகளில் சிக்கிக் கொள்கிறான். கர்மங்களை செய்வதனால் மட்டும் அவன் தடைகளை பெறுவதில்லை. ஆகவேதான் கர்மங்களின் பயனை இறைவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும். இறைவியே, முதலில் கர்மமயமான வேள்விகளால் வெளியே தெரிகிற மாதிரி எனது பூஜைகளை செய்து பின் ஞான நிஷ்டையில் நிலை நின்று யோகத்தை பயில வேண்டும். கர்ம வேள்விகளால் எனது உண்மை நிலையினை, அதாவது உண்மை சுரூபத்தினை பற்றிய அறிவு பெற்றதும், ஜீவனானவன் யோகம் பெற்றவனாகி என்னை குறித்து வேள்விகள் செய்வது முதலிய கர்மங்களிலிருந்து ஓய்வு பெறுகிறான். அப்பொழுது அவன் மண்கட்டி, பெருங்கற்கள், வெள்ளி, தங்கம் ஆகியவனற்றை சமமாக நோக்குபவனாக ஆகிவிடுகிறான். அதாவது மண்கட்டியும் தங்கக்கட்டியும் அவனுக்கு ஒன்றே. எவனொருவன் ஈடுபாடுடன் ஒரே மனநிலை கொண்டவனாக ஞான யோகத்திலேயே ஒன்றியிருப்பானோ அவன் முனிவர்களுக்குள் உயர்ந்தவனாக சிறந்த யோகியாக ஆகி எனது சாயுஜ பதவியை பெறுகிறான். வருணாசிரமங்களில் இருப்பவன் மனதளவில் விரக்தியான வைராக்கியம் பெறாதவன் ஆகிலும் என்னையே சரண் அடைந்து விட்டானாகில் அவன் ஞானம் சரியே கிரியை என்கிற மூன்று யோகங்களையும் பயில அதிகாரியாகிறான், தகுதி பெறுகிறான். எனது பூஜனை இரண்டு விதமானது. ஒன்று வெளியில் தெரியும்பாறு செய்வதான பாக்ய பூஜை, மற்றொன்று மனதுள்ளேயே செய்யும்படியான மானசீக பூஜை. இதைப் போலவே மனம், வாக்கு, காயம் என்கிற மூன்று சாதகங்களின் வேறுபாட்டால் எனது பூஜையும் மூன்று விதமாகும். தவம், கர்மம், ஜபம், தியானம் மற்றும் ஞானம் என்பதும் எனது பூஜையின் ஐந்து சுரூபங்களே. ஆகவே சான்றோர்கள் அவற்றை ஐந்து விதமாகவும் கூறுகிறார்கள். எனது சுரூபமான மூர்த்திகளில், அதாவது விக்கிரகங்களில் செய்யப்படும் பூஜை, அதாவது மற்றவர்களும் கழிக்கும் தரிசிக்கும்படியாக செய்யும் பூஜை, பாக்ய பூஜை அதாவது வெளித்தோற்றமான பூஜை எனப்படும். இதே பூஜையை மனத அளவிலேயே செய்வது, அதாவது தனக்கு மட்டுமே அனுபூதியாக உணரப்படுவதாக தெரிவது மானசீக ஆபியந்தர பூஜை என்பார்கள். என் மீது வைக்கப்பட்ட சித்தத்தையே மனம் என்கின்றனர். பொதுவாக மனதை மட்டுமே இங்கு மனம் என்கிறதில்லை. எந்த பேச்சு, எந்த ஒரு சொல் எனது நாம ஜபத்திலேயும் என்னை பாடுவதிலேயும் மட்டுமே ஈடுபட்டிருக்குமோ அதைத்தான் வாணி, அதாவது சொல் என்று கூற இயலும். மற்ற பேச்செல்லாம் பேச்சல்ல. எவரது உடல் எனது சிவசாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி திருப்பிரமாக, அதாவது மூன்று பட்டைகளாக திருநீர் நெற்றியில் இட்டபடி உள்ளதோ, எனது பூஜை சேவை ஆகியவைகளிலேயே ஈடுபட்டிருக்குமோ அதுதான் உடல் எனப்படும். மற்ற உடல்கள் உடல் அல்ல. கர்மம் என்பது என்ன? என்னை பூஜிப்பதே கர்மம். வெளித்தோற்றத்திற்காக, அதாவது வெளியிலே தெரும்படியாக செய்யும் வேள்விகளோ ஹோமங்களோ ஆகிய எதுவும் கர்மம் ஆகாது. தவம் என்பது என்னை பெற வேண்டி பட்டு நீருத்தல் ஆகியன மூலம் உடலை இழைக்கச் செய்வதே ஆகும். சாந்திராயண முதலிய விரதங்களை அனுஷ்டித்தல் தவமாகாது. ஜபம் என்பது எது தெரியுமா? திருவைந்தெழுத்தை திரும்ப திரும்ப ஓதுதல், பிரணவமான ஓரளத்தை அபியசித்தல் அதாவது பயிற்சித்தல், ருத்ராத்தியாயமான ஸ்ரீருத்ரத்தை ஓதுதல் ஆகியனவே ஆகும். பொருள் புரியாமல் வெறும் வேதத்தை ஓதுதல் ஜபமாகாது. தியானம் என்பது எனது சுரூபத்தை சிந்திப்பதும் திரும்ப திரும்ப நினைப்பதுமே ஆகும். சமாதி முதலிய யோகங்கள் அல்ல. எனது ஆகமங்களின் பொருளை நன்கு அறிவதுதான் ஞானமாகும். பிற பொருட்களின் பொருள் அறிவு ஞானமாகாது. தேவி, முற்பிறவியின் மனப்பதிவுகளின் தன்மையால், அதாவது அதன் காரணத்தால், மானசீக பூஜையிலோ வெளித்தோற்றமாக தெரியக்கூடிய பூஜையிலோ எதில் மனம் ஈடுபாடு கொள்கிறதோ அதிலேயே மனம் உறுதி பெறுதல் வேண்டும். அதையேதான் அனுஷ்டிக்க வேண்டும். வெளியிலே செய்கிற பூஜையை காட்டிலும் மானசீக பூஜை 100 மடங்கு உயர்ந்தது. ஏனெனில் அதில் குற்றங்களின் சேர்க்கை இருக்காது, மற்றும் கண்ணெதிரில் தெரியக்கூடிய குற்றங்களும் ஏற்பட வழியிருக்காது. மன தூய்மை, அதாவது அகத்தூய்மை தான் தூய்மை. புற தூய்மை தூய்மை எனப்பட மாட்டாது. அகத்தூய்மை அற்றவனது புறத்தூய்மையை தூய்மை என கொள்ள முடியாது. தேவி, புறப்பூஜையோ அகப்பூஜையோ அன்போடு கூடியதாக இருக்க வேண்டும். அன்பில்லை எனில் அது ஏமாற்றுதலாகவே ஆகும். நான் எனது கடமையை முறைப்படி ஆற்றியுள்ளேன், நான் தூய்மையானவன், மற்றவர் என்னை என்ன செய்ய முடியும் என்ற மனநிலை உள்ளவனது பூஜனையில், அது மானசீக பூஜையோ அல்லது புறத்தோற்றம் கொண்ட பூஜையோ எதுவாக இருந்தாலும், அதிலுள்ள அன்பையே நான் ஏற்பேன். தேவி, செயலின் உயிரே, செயலின் ஆன்மாவே, அன்பு ஒன்றுதான், அதுதான் எனது தொன்மை நெறி. மனம், வாக்கு, காயம் மூலம் நாம் செய்யும் செயலின் பயனில் சிறிதும் இச்சையின்றி செயல் செய்தலே நன்று. தேவி, பயனில் விருப்பம் கொண்டால் அப்பொழுது என்னையே பெற வேண்டும் என்கிற அன்பில் குறை தோன்றிவிடும். ஏன் தெரியுமா? பயனை விரும்புபவனுக்கு அப்பயன் கிட்டாமல் போனால் அவன் என்னை விடுத்து நகர்ந்து சென்று விடுகிறான். கற்பின் சிகரமே, பயன் விரும்பினாலும் எந்த சாதகனது சித்தம் என்னிடமே நிலைத்து நிற்குமோ அவனுக்கு அவனது அன்பின் அளவிற்கேற்ப பயனை கட்டாயம் தருவேன். எவரது மனம் பயனை எதிர்பார்க்காமல் என்னிடமே ஒன்று இருக்குமோ அவன் பின்பொரு சமயம் பயனை பெற விரும்புவானேயானாலும் அவனும் எனக்கு பிரியமான தொண்டன்தான். எவனொருவன் முற்பிரிவியின் மனப்பதிவுகளுக்கு ஆட்பட்டு பலாபலன்களின் மனம் வைக்காது கலக்கமுற்று என்னையே சரணம் அடைகிறானோ அந்த பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். பரமேஸ்வரி, எனது அடியார்களுக்கு என்னை அடைவதைத் தவிர வேறெதுவும் பெரியதொரு பலனாக, பயனாக, லாபமாக இல்லை. அதே போலத்தான் எனக்கும் அவ்வாறான பக்தனை பெறுவதிலும் பெரியதொரு லாபம் இல்லை. எனது அடியார்களுக்கு என்னை அடைவதைத் தவிர வேறெதுவும் பெரியதொரு பலனாக, லாபமாக இல்லை. அதே போலத்தான் எனக்கும் அவ்வாறான பக்தனை பெறுவதிலும் பெரியதொரு லாபம் இல்லை. என்னிடம் வைக்கப்பட்ட அவனது அன்பே எனது திருவருளினால் பரம நிர்வாண ரூபமான முக்தியை தந்துவிடுகிறது. எவன் இங்குமெங்கும் ஓடித்திருகின்றவனதை என்னிடமே அர்ப்பணித்து விடுகின்றானோ, அதனால் எனது அனன்ய பக்தனாக, அதாவது அடியவனாக ஆகின்றானோ, அந்த அடியவனே எனது சிவதர்மங்களை அனுஷ்டிக்கத்தக்கவன். அம்மாதிரி என்னிடமே மாதிரி அர்ப்பணித்த அடியவனுக்கு 8 இலக்கணங்கள் கூறப்பட்டுள்ளன. அவைகள் என்னவென்று கூறுகிறேன் கேள். எனது அடியார்களிடம் நேசம், எனது பூஜையில் விருப்பம், பிறரை கொண்டு செய்விக்காமல் சிவபூஜையை தானே செய்தல், அவனது செயல்கள் அனைத்தும் என்னை பற்றியனவாகவே இருத்தல், எனது திருவிளையாளர்களை பற்றி கேட்பதில் ஈடுபாடு, அவ்வாறு கேட்கும் போது காதலாகி கசிந்து உருகுதல், எப்பொழுதும் என்னையே நினைத்திருத்தல், என்னை அண்டியே வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடித்தல் என்பனவே அந்த 8 இலக்கணங்கள். இவ்வெட்டு இலக்கணங்களும் ஒரு மிலேச்சனான சண்டாளனிடம் இருப்பதும் அவனே ஸ்ரீமான், அவனே உயர்ந்த அந்தணன், முனிவரும் கூட, அவனே சிறந்த துறவியும் பண்டிதனும். எனது பக்தன் இல்லாதவன் 4 வேதங்களையும் கற்றறிந்தவனாக இருப்பினும் அவன் எனக்கு அன்பனல்லன். பக்தனாக இருப்பின் அவன் சண்டாளனாகினும் எனக்கு அன்பனே. அவனுக்கு தரத்தகாதது எதுவுமே இல்லை. அவனிடம் இருந்து எதையும் பெற்றுக் கொள்ளலாம். அவன் என்னைப் போலவே கொண்டாடத்தக்கவன். எவன் ஒருவன் மிகுந்த பக்தியோடு இலையோ, பூவோ, பழமோ அல்லது வெறும் தண்ணீரோ எனக்கென்று அர்ப்பணிப்பானோ, அவனது கண்களுக்கு நான் மறைந்திருக்க மாட்டேன், அவனும் என் கண்களுக்கு மறைவதில்லை. எவனொருவன் மிகுந்த பக்தியோடு இலையோ, பூவோ, பழமோ அல்லது வெறும் தண்ணீரோ எனக்கென்று அர்ப்பணிப்பானோ, அவனது கண்களுக்கு நான் மறைந்திருக்க மாட்டேன், அவனும் என் கண்களுக்கு மறைவதில்லை. நமே பிரியச்சதுர்வேதி மத் பக்த ஸ்வபசோபியா தஸ்மை தேயம் ததோ கிராஹ்யம் சச பூஜ்யோ யதாஹ்யகம் பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரகச்சதி தஸ்யாகம் ந பிரணஸ்யாமி சச மேன பிரணஸ்யதி பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தஸ்யாகம் ந பிரணயஸ்யாமி சச மே ந பிரணஸ்யதி. எவனொருவன் மிகுந்த பக்தியோடு இலையோ, பூவோ, பழமோ அல்லது வெறும் தண்ணீரோ எனக்கென்று அர்ப்பணிப்பானோ, அவனது கண்களுக்கு நான் மறைந்திருக்க மாட்டேன், அவனும் என் கண்களுக்கு மறைவதில்லை. ஸ்ரீ சிவமகாபுராணம், அதிலே 7வதான வாயவிய சம்ஹிதை உத்தரகண்டம், அத்தியாயம் 11 சிவபிரான் கூறுகிறார், தேவி, இனி பக்தர்கள், ஞானம் பெற தகுதியுடையவர்கள், அறிஞர்கள், அந்தணர்கள் ஆகிய வர்ணத்தவர்களுக்கான அறநெறி முறைகளை கூறுகிறேன், கவனமாக கேள். விடியற்காலம், நடுப்பகல், மாலை என்கின்ற 3 வேளைகளிலும் நீராடுதல், அக்னிஹோத்திரம் முறைப்படி சிவலிங்க திருமேனியை பூஜித்தல், தானமளித்தல், கடவுளிடம் அன்பு அதாவது பக்தி, எப்பொழுதும் எல்லோரிடமும் தயவுடன் இருத்தல், உண்மையே பேசுதல், மகிழ்ச்சியாக இருத்தல், கடவுள் உண்டு என்கின்ற நம்பிக்கை, ஜீவகாருண்யம் அதாவது பிறர்க்கு இன்னா செய்யாமல், தவறான நடத்தையைக் கண்டு வெழுகுதல், ஸ்ரத்தை, வேதமோதுதல், யோக நெறி ஒழுகுதல், பிறருக்கு வேதத்தை சொல்லிக் கொடுத்தல், கேட்பார்கள் இருப்பின் விளக்கி கூறுதல், பிரம்மச்சரியம் அதாவது புலநடக்கம், நல்லோரது உபதேசங்களை கேட்டல், தவம் செய்தல், பொறுமை ஏற்றல், தூய்மை, குல வழக்கப்படி குடிமை வைத்துக் கொள்ளுதல், பூணூல் அணிதல், தலைமுடி தெரியாதிருக்க தலைப்பாகை அணிதல், உத்தரீயம் அணிதல், தள்ளப்பட்ட தூய்மையற்ற பொருள்களை உபயோகிக்காதிருத்தல், ருத்ராட்ச மாலை அணிதல், திருநீறு அணிதல், பௌர்ணமி அமாவாசை முதலிய பருவங்களிலும் முக்கியமாக சதுர்தசி தினத்திலும் சிவபூஜை செய்தல், பிரம்மகூர்ச்ச நீரை பருகுதல். இதிலே ஒரு குறிப்பு, தர்மிப்புள்ளி நீரோடு பஞ்சகவ்யம் சேர்த்து கிடைக்கும் நீரே பிரம்மகூர்ச்சம் ஆகும். இதை பற்றிய விரிவான விளக்கத்தை இந்த உரையாசிரியர் கொடுத்திருக்கிறார். நாம் அடுத்தது அதை காண்போம். பிரம்மகூர்ச்சம், பிரம்மகூர்ச்ச நீரை பருகுதல், ஒவ்வொரு மாதமும் இந்த பிரம்மகூர்ச்ச நீரால் எனக்கு அபிஷேகம் செய்து விசேஷமாக பூஜித்தல், தனக்கென்று சமைத்த அன்னத்தையும் பித்திருக்களுக்காக செய்யும் சிராத்தத்தின் அன்னத்தையும் புசியாதிருத்தல், பழைய அன்னத்தை புசியாதிருத்தல், புழுத்த அரிசி முதலியவற்றினால் ஆன கஞ்சியை தவிர்த்தல், கள் உண்ணாமை, சிவபூஜைக்கு பின் சண்டிகேஸ்வரருக்கு நிர்மால்யமாக தந்த அன்னத்தை புசியாதிருத்தல் முதலிய அனைத்து நெறிமுறைகளும் அனைத்து வருணாசிரமங்களில் இருப்பவர்களுக்கும் பொதுவான தர்மங்களாகும். இதிலே இந்த பிரம்மகூர்ச்ச நீரை பற்றிய விளக்கத்தை உரையாசிரியர் கொடுக்கிறார். பராசர ஸ்மிருதியில் 11வது அத்தியாயத்தில் உள்ள பிரம்மகூர்ச்ச விளக்கம், கோமூத்திரம், பசுஞ்சாணம், பால், தயிர், நெய், தர்பை நீர் இவ்வு ஆறும் தூய்மையானவை, பாவத்தை போக்குபவை. இக்கலவையை பிரம்மகூர்ச்சம் அதாவது தர்பை நீர் கலந்த பஞ்சகவ்யம் எனப்படும். இந்த பிரம்மகூர்ச்சம் தயார் செய்யக்கூடிய முறையானது, காராம்பசுவின் கோமூத்திரம், வெள்ளை பசுவின் சாணம், தாமிரவர்ணமுடைய பசுவின் பால், சிவப்பு நிறப்பசுவின் தயிர், கபில வர்ணமுடைய பசுவின் நெய் அல்லது கபில நிறப்பசுவின் கோமூத்திரம் முதலிய ஐந்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கோமூத்திரம் ஒரு பலம், இது ஒரு அளவு. கட்டை விரலின் பாதி அளவு சாணம், பால் 7 பலம், தயிர் 3 பலம், நெய் 1 பலம், தர்பைப்புல் நீர் 1 பலம், இவற்றை ஒன்று சேர்க்க வேண்டும். காயத்ரி மந்திரத்தினால் கோமூத்திரத்தையும், கந்தத்வாரா என்கிற மந்திரத்தினால் பசுஞ்சாணத்தையும், அப்யாயஸ்வ என்கிற மந்திரம் கூறி பாலையும், ததிகிராவணா என்கின்ற மந்திரத்தினால் தயிரையும், தேஜோஷி சுக்கர என்கின்ற மந்திரம் சொல்லி நெய்யையும், தேவசியத்வா என்கிற மந்திரம் கூறி தர்பை புள்ளி நீரையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு மந்திரங்கள் கூறி ஒன்றாக கூட்டப்பட்டு தூய்மை பெற்ற கலவையை அக்னியின் அருகில் வைக்க வேண்டும். ஆபோஹிட்டா என்கிற மந்திரம் கூறி அக்கலவையை கலக்க வேண்டும். மானஸ்தோகே என்கிற மந்திரம் கூறி நீரால் அக்கலவையை புரோக்ஷிக்கவும். பின் இராவதி, இதம் விஷ்ணுஹோ, மானஸ்தோகே, சம்பதி என்கிற மந்திரங்களை கூறி நுனி முறியாமல் இருக்கும் 7 தர்பை பொருட்களினால் செய்த கூச்சத்தினால் அக்னியின் அருகில் வைக்கப்பட்ட பஞ்சகவ்யத்தை அக்னியில் ஹோமம் செய்ய வேண்டும். ஹோமம் செய்து மீதமான பஞ்சகவ்யத்தை பிரணவமான ஓங்காரத்தை சொல்லிக் கொண்டே திரும்பவும் கலக்கி கையில் எடுத்துக்கொண்டு அதை குடிக்கவும். எவ்வாறு நெருப்பு கட்டைகளை எரித்து சாம்பலாக்குகிறதோ அவ்வாறே பிரம்மகூர்ச்சமான இந்த பஞ்சகவ்யம் மனிதனின் தோல், எலும்பு முதலியவற்றில் தங்கியுள்ள பாவங்களை எரித்து சாம்பலாகட்டும். தேவதைகள் இதில் குடியிருப்பதால் பிரம்மகூர்ச்சம் மூலகங்களிலும் பவித்திரமாக தூய்மையானதாக கருதப்படுகிறது. இதை பற்றிய விரிவான அந்த பராசர ஸ்மிருதியையும் உரையாசிரியர் கொடுக்கிறார். நாம் தொடர்கிறோம். இனி அந்தர்களுக்கான விசேஷ தர்மங்கள், பொறுமை, அமைதி காத்தல், மகிழ்ச்சியுடன் இருத்தல், வாய்மை, பிற பொருளை கவராதிருத்தல், புலநடக்கம், இறைவனை பற்றிய மெய்யறிவு, வைராக்கியம், திருநீறு அணிதல், உலகியல் மயக்கத்திலிருந்து ஒதுங்கி இருத்தல், இப்பத்தும் அந்தணர்களுக்கான விசேஷ தர்மங்கள். இப்பொழுது யோகிகளான துறவிகளின் இலக்கணம். பகலில் மட்டும் பிச்சை எடுத்த அன்னத்தை உண்பது என்பது ஒன்றே முக்கிய இலக்கணம். வானப்பிரஸ்தர்கள் ஆனவர்களுக்கும் இதே நியமம்தான். துறவிகள், வானப்பிரஸ்தாசிரமிகள், பிரம்மச்சாரிகள் ஆகிய மூவரும் இரவில் உணவு எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஓதுவித்தல், வேள்விகள் செய்து வைத்தல், தானம் பெறுதல் என்கிற மூன்றும் சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் விதிக்கவில்லை. சத்திரியர்களுக்கான தர்மங்கள், அனைத்து வர்ணத்தவர்களையும் பாதுகாத்தல், போரில் பகைவர்களை கொல்லுதல், கொடுமை செய்யும் அதாவது தீங்கிழைக்கும் பறவைகள், விலங்குகள், தீய நடத்துடைய மக்கள் ஆகியவர்களை உரிய முறையில் தண்டித்தல், அனைவரையும் ஒன்றுபோல் நம்பாதிருத்தல், சிவனடியார்களை நம்புதல், ருதுகாலத்தில் மட்டும் மனைவியை புணருதல், படைகளை பாதுகாத்தல், ஒற்றர்கள் வாயிலாக உலக நடவடிக்கைகளை அப்போதைக்கப்போது அறிதல், எப்பொழுதும் தன் கையில் ஆயுதம் ஏந்தியிருத்தல், திருநீராகிய கவசம் அணிந்திருத்தல் என்பனவே க்ஷத்திரியர்களுக்கான தர்மங்கள். வைசியர்களுக்கான தர்மங்கள், பசுக்களை பராமரித்தல், வாணிபம் செய்தல், உழவு செய்தல் என்பன. நான்காம் வர்ணத்தவர்களுக்கான வேளாளர்களுக்கான தர்மங்கள், முதல் மூன்று வர்ணத்தவர்களுக்கு பணிவிடை செய்தல். இல்வாழ்வானது தர்மங்கள், நந்தனவனம் அமைத்தல், எனது திவ்ய திருத்தலங்களுக்கு யாத்திரை செல்லுதல், தன் மனையாளிடம் மட்டுமே புணருதல் என்பன. வானப்பிரஸ்தர்கள், துறவிகள், பிரம்மச்சாரிகள் ஆகிய மூவரும் புலன் அடக்கம் கொண்டு பிரம்மச்சாரியத்தை காத்தலே முக்கிய தர்மம். பெண்களுக்கோ கணவனுக்கு பணிவிடை செய்வது ஒன்றே தொன்றுதொட்டு வரும் அறநெறி. இது தவிர வேறொரு விரதமும் தேவையில்லை. மங்களமானவளே, கணவன் அனுமதித்தால் மட்டுமே பெண்கள் என்னை பூஜிக்கலாம். பதிசேவையை விடுத்து விரதங்கள் அனுஷ்டிக்கும் பெண்டிர் நரகம் புகுவாள். இதில் யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இனி விரைவுகளான கைம்பெண்களுக்கான பொது தர்மங்களை கூறுகிறேன் கேள். விரதங்கள் அனுஷ்டிப்பது, தானமளித்தல், தபம் ஏற்றல், ஆச்சாரம், தரையில் படுத்தல், இரவில் மட்டும் உணவு ஏற்றல், எப்பொழுதும் புலன் அடக்கத்துடன் இருத்தல், திருநீறு அல்லது தண்ணீரினால் நீராடுதல், அமைதியாக இருத்தல், மௌனமாக இருத்தல், பொறுமை காத்தல், முறைப்படி அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளித்தல், அஷ்டமி, சதுர்தசி, பௌர்ணமி, முக்கியமாக ஏகாதசி என்று முறைப்படி உபவாசம் இருத்தல், என்னை பூஜித்தல் என்பவே விரைவுகளுக்கான தர்மங்கள். இதுவரை தங்கள் தங்களது வர்ணாசிரமங்களில் ஊற்றம் கொண்ட அந்தணர்கள், கத்திரியர்கள், வைசியர்கள், துறவிகள், பிரம்மச்சாரிகள், வானப்பிரஸ்தர்கள், இல்வாழ்வோன் ஆகியவர்களது அறநெறிமுறைகளை சுருங்க கூறினேன். மேலும் வேளாளர்கள், பெண்கள் ஆகியவர்களுக்கான தர்மங்களையும் கூறினேன். தேவி, நீயும் எப்பொழுதும் என்னையே சிந்தித்த வண்ணம் எனது திரு ஐந்தெழுத்தை ஓங்காரத்துடன் இணைத்து ஆறெழுத்து மந்திரமாக ஓம் நம சிவாய என்று ஜபம் செய்ய வேண்டும். இவையே வேதங்களில் கூறப்பட்ட நெறிமுறைகள். இதுவே தர்மம். இதுவே அறம் பொருள் இரண்டின் சேர்க்கை சுருக்கமாகும். உலகில் எவனொருவன் தன் விருப்பத்திற்கு ஏற்ப எனது அருவுருவான சிவலிங்க விக்கிரகத்திற்கு சேவை செய்வதே தன் கடமை என்று கொண்டிருக்கிறானோ, அவன் முற்பிறவியில் செய்த பூஜையின் பயனாக அந்த மனப்பதிவுகளை தன்னுள் கொண்டிருப்பதனால் இப்பொழுது இப்பிறவியில் காதலாகி கசிந்து ஒருவன் அன்பன் ஆகிறான். அதனால் அவன் பெண், பொன், மண் என்கிற உலகியல் விஷய சுகங்களில் ஈடுபாடு கொண்டாலோ அல்லது வெறுப்புதான் கொண்டாலோ, எதுவாகிலும் தாமரையிலே தண்ணீரிலேயே மிதந்தாலும் அதில் ஒட்டாதது போல பாவங்களில் அவன் ஒட்டுவதில்லை. அதாவது உலகியல் இன்ப துன்பங்கள் அவனை தீண்டுவதில்லை. எனது அருளினால் தூய்மை பெற்ற அந்த அறிஞன் எனது சுரூபத்தை நன்கு அறிகிறான். அதனால் அவனுக்கு இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்கிற விதி நிஷேதங்கள், அதாவது இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்பவை இல்லை. இச்சமாதி நிலையோ சரணாகதி செய்ய வேண்டும் என்பதோ அவனுக்கு அவசியமில்லை. எனக்கு எப்படி விதி நிஷேதங்கள் இல்லையோ அவ்வாறே அவனுக்கும் விதி நிஷேதங்கள் இல்லை. பரிபூர்ணனான எனக்கு எப்படி செய்ய முடியாது என்பது எதுவுமே இல்லையோ, அதுபோலத்தான் செய்ய வேண்டியது அனைத்தையும் முறைப்படி செய்து முடித்த ஞான யோகியருக்கும் செய்தாக வேண்டும் என்பதாக எதுவும் இல்லை. அவர்கள் எனது அடியார்களின் நலனுக்காகவே மனிதத்தன்மையை ஏறிட்டுக் கொண்டு இந்நில உலகில் உலா வருகிறார்கள். அவர்களை ருத்ர உலகிலிருந்து நழிவு விழுந்த ருத்ரர்களே என எண்ணுவாயாக. எவ்வாறு எனது ஆளுமை, அதாவது என்னுடைய கட்டளை, பிரம்மா முதலிய தேவர்களை அவரவர்களது செயலில் ஈடுபடுத்துகிறதோ, அவ்வாறே அந்த சிவயோகிகளின் ஆளுமை, அதாவது கட்டளை, மனிதர்களை அவரவர்களது கடமைகளில் ஈடுபடுத்துவதாகும். எனது கட்டளைகளுக்கு அவர்களே ஆதாரம். அவர்களிடம் அன்பு, அளவு கடந்த அன்பு உள்ளது. ஆகவே அவர்களை தரிசித்த மாத்திரத்திலேயே பாவங்கள் அனைத்தும் அழிந்து விடுகின்றன. உயர்ந்த பயனை பெறுவதற்கான அறிகுறிகளை நம்பிக்கையை பெருக்குகிறது. எவருக்கு என்பால் அளவு கடந்த காதல் அன்பு உள்ளதோ, அவருக்கு இதுவரை கண்டிராத, கெட்டிராத, அனுபவத்திலும் வந்திராத புதியதான ஒரு அனுபூதியான முதிக்கிறது. அப்பொழுது அந்த அனுபூதியில் அவருக்கு திடீரென்று உடலில் ஒரு நடுக்கம், வியர்வை, கண்களில் நீர், குரலில் தழுதழுத்த நிலை மற்றும் பேரானந்தம் முதலிய பாவங்கள் அந்த மனநிலை அடிக்கடி தோன்ற ஆரம்பிக்கின்றன. இவ்விலக்கணங்கள், இந்த அடையாளங்கள் எல்லாம் ஒன்றொன்றாகவோ அல்லது அனைத்தும் ஒரே நேரத்திலோ கூட தோன்றலாம் என்பதால் தோன்றும் இந்த அன்பு மந்த நிலை, மத்தியம நிலை, உத்தம நிலை என்பதை கொண்டு அடியார்களிலும் மந்தர், மத்தியமர், உயர்ந்தவர் என்கிற அடையாளங்களை கண்டுகொள்ளலாம். இரும்பு தீயில் காய்ச்ச சிவப்பாகிறது. அப்பொழுது இரும்பாக மட்டும் இருப்பதில்லை, பவித்ததாக இருக்கிறது. அதே போல எனது திருவருள் கிடைத்ததும் அவன் மனிதனாக மட்டும் இருப்பதில்லை, எனது சுரூபமாகவே ஆகிவிடுகிறான். மற்ற மனிதர்களைப் போல கைகால்கள் முதலியன கொண்டவர்களாக சாதாரண மனிதர்களைப் போல காட்சி தந்தாலும் உண்மையில் அவர்கள் ருத்ரர்களே. அவர்களும் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் தானே என்று அறிஞர்கள் கேவலமாக, இலக்காரமாக நினைக்கக்கூடாது, இகழக்கூடாது. எந்த அறிவினி அவர்களை சாதாரண மனிதர்களாக எண்ணி இகழ்கிறானோ, அவன் தனது ஆயு, செல்வம், குலம், ஒழுக்கம் ஆகியவைகளை இழந்து நரகத்தில் விழுகிறான். பல சொல்லி என்ன? எப்படியாவது ஏதாவதோர் உபாயத்தை வெளியே ஏற்றி என்மேல் சித்தத்தை ஈடுபடுத்துவதே நலம் பெறுவதற்கான ஒரே வழி. எப்படியாவது ஏதாவதோர் உபாயத்தை ஏற்று என்மேல் சித்தத்தை ஈடுபடுத்துவதே நலம் பெறுவதற்கான ஒரே வழி. உபமன்ய முனிவர் கூறுகிறார், இவ்வாறு நீலகண்டனாகிய சிவபிரானை உலகங்களும் நன்மை பெற வேண்டி ஞான நெறியின் கருப்பொருளை சுருங்க கூறியுள்ளார். இந்த மெய்யறிவான விஞ்ஞானத்தை விளக்க வந்தவைகள்தான் வேதங்கள், சாஸ்திரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் மற்றும் அனைத்து வித்தியைகளும். இந்த சிவஞானமான மெய்யறிவு கூறுவது என்னவென்றால், ஞானம் அறிய வேண்டியது, பின்பற்றப்பட வேண்டியது, அதற்கான தகுதி, அதை அடைய சாதனை, அதனால் பெறும் சாத்தியம் என்கிற ஆறு பெறுதற்கு அரிதான பெரும்பேறர்களை பற்றிய சுருக்கம்தான். இந்த சிவஞானமான மெய்யறிவு கூறுவது என்னவென்றால், ஞானம் அதாவது அறிவு, அறிய வேண்டியது, பின்பற்றப்பட வேண்டியது அதாவது அனுஷ்டிக்க வேண்டியது, அதற்கான தகுதி, அதை அடைய வழி அதாவது சாதனை, அதனால் பெறும் சாத்தியம் அதாவது அடைய பெறும் பயன் என்கிற ஆறு பிறர்க்கு அரிதான பெரும் பேர்களை பற்றிய சுருக்கம்தான். ஸ்ரீகிருஷ்ணா, குருவிடமிருந்து பெறப்படுவது ஞானம். அறிய வேண்டியது பசு பாசம் பதி என்கின்ற ஒன்றும், அனுஷ்டிக்கப்பட வேண்டியது சிவலிங்க திருமேனி பூஜை முதலியன. தூய அன்பே தகுதி. திரு ஐந்தெழுத்து முதலிய மந்திரங்களே சாதனம். சிவநிலை சாத்தியம் அதாவது அடைய வேண்டுவது. குருவிடமிருந்து பெறப்படுவது ஞானம். அறிய வேண்டியது பசு பாசம் பதி என்கின்ற மூன்றும், அனுஷ்டிக்கப்பட வேண்டியது சிவலிங்க திருமேனி பூஜை முதலியன. தூய அன்பே தகுதி. திரு ஐந்தெழுத்து முதலிய மந்திரங்களே சாதனம். சிவநிலை சாத்தியம் அதாவது அடைய வேண்டுவது. இவற்றை உள்ளபடி அறிவதே மெய்யறிவு அதாவது ஞானம். இவ்வாறு அறிந்தாலே அனைத்தும் அறிந்ததாகும். முதலில் தன் தகுதிக்கேற்ப பூஜை வேள்வி முதலியன வாயிலாக வெளிப்படையான பூஜையை செய்து நன்கு பழகி பின்புதான் மானசீக பூஜையை தொடங்கலாம். எவன் ஒருவன் சிவபிரான், சிவயான இறைவி இவர்களை பற்றிய ஞான அமுதத்தை பெற்று பக்தியினால் மன நிறைவு பெற்றிருப்பானோ, அவனுக்கு உள்ளும் புறமும் எங்கும் எதையும் செய்ய வேண்டிய கடமைகள் எதுவுமே மீதமில்லை. அவன் அனைத்து கடமைகளையும் செய்து முடித்தவன் ஆகிறான். ஆகவே முதலில் வரிசையாக வெளியே தெரியும்படியாக அல்லது உள்ளேயே மானசீகமாக செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் விடுத்து ஞானத்தினால் நியாயமான அதாவது அறியப்படிய வேண்டிய அறியப்பட வேண்டியதான உண்மையை நன்குணர்ந்து அதன் பின் உண்மை உணர்வதற்கு சாதனமாக இருந்த ஞானத்தையும் துறக்க வேண்டும். ஒருவேளை மனம் சிவனார் பக்கலில் ஒன்றுபடவில்லை எனில் கர்மங்களை செய்வதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. மனம் ஒன்றுபட்டு விட்டால் கர்மங்களை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே அகப்புற கர்மங்களை செய்தோ செய்யாமலோ எவ்வகையிலாவது இறைவனிடம் மனதை ஈடுபடுத்த வேண்டும். ஆகவே எவனது மனம் சிவபரம்பொருளிடம் ஒன்றுபட்டு விட்டதோ, எவனது புத்தி அசைவற்று நிலையாக நிற்குமோ, அவ்வாறான சான்றோர்க்கு இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் எங்குமே பரமானந்த நிலை ஏற்படுகிறது. எவனது மனம் சிவ பரம்பொருளிடம் ஒன்றுபட்டு விட்டதோ, எவனது புத்தி அசைவற்று நிலையாக நிற்குமோ, அவ்வாறான சான்றோருக்கு இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் எங்குமே பரமானந்த நிலை ஏற்படுகிறது. இவ்வுலகில் ஓம் நம சிவாய என்கிற திருவைந்தெழுத்தை ஓதுவதாலேயே அனைத்து சித்திகளும் நன்மைகளும் எளிதில் பெறலாகும். ஆகவே ஒப்புயர்வற்ற பெருநிலையை பெறுவதற்கு இத்திரு ஐந்தெழுத்தின் உண்மை அறிவை பெற வேண்டும்.